بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுனுடைய மிகப்பெரிய பேரருள், ஒரு சிறப்பான நாளில், ஒரு சிறப்பான இடத்தில், ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மீது கொண்ட பேர் அருள் என்று இதை நாம் சொல்ல வேண்டும். ஏனெனில் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று விளங்கக்கூடிய ஒரு சபையில் நாம் அமருவதென்பது நமது திறமை என்பதை விட அல்லாஹுடைய அருள் என்றுதான் நாம் அதை சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய அருள் இல்லாமல் நாம் எந்த ஒரு நன்மையையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் நம்மீது அன்பு கொள்ளவில்லை என்றால் நாம் ஒரு சுஜூத் கூட அவனுக்காக செய்ய முடியாது. எனவே அந்த ரப்புடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டது என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரம் அல்லாஹுடைய தீனை, மார்க்கத்தை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாகும். ஏனெனில் இவ்வுலகை பொறுத்தவரையில், இவ்வுலகினுடைய இன்பங்களை பொறுத்தவரையில் அவன் விரும்பக்கூடியவர்கள், அவன் விரும்பாதவர்கள் அனைவருக்கும் வழங்குகிறான். ஆனால் தீன், மார்க்கத்தை பொறுத்தவரையில் அவன் யாரை விரும்புகின்றானோ, அவன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்குத்தான் அவன் தீனை, மார்க்கத்தை வழங்குகிறான். அவன் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது, மையுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நேர்வழியை விரும்புகிறான் என்றால், அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்ட நாடுகின்றான் என்றால், அவன் என்ன செய்கிறான், யஷ்ரஹ் சத்ரஹூ லில் இஸ்லாம், அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்துகிறான். இஸ்லாத்துக்காக அந்த உள்ளம் விரிவுபடுத்தப்படும். அதுதான் அல்லாஹ் ஒருவர் மீது அன்பு கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதிலே நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை விளங்குவதற்காக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய அருளாகும். அல்லாஹ் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாகும். ஏனெனில் இந்த நிகழ்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு செய்தி போய் எட்டியிருந்தாலும் அனைவரும் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்க மாட்டார்கள். இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் பலருக்கு எப்படி கழிகிறது என்று சொன்னால், இந்த குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய பலர் இந்த சிறப்பான நாளை, நாட்களிலே மிகச் சிறந்த நாள், இந்த நாளுக்கென்று அல்லாஹ் பல சிறப்புகளை, உயர்வுகளை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த நாள் பலருக்கு எப்படி கழிகிறது என்றால், சினிமாக்களுக்கு முன்னால் கழிகிறது. அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சினிமாக்களை பார்த்து இந்த நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது நண்பர்கள் ஒன்றாக கூடி நன்மைகளை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் கிடையாது, பாவங்களில்தான் நேரங்களையும் பொழுதுகளையும் கழிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தால் நமக்கு அவனுக்கு விருப்பமான முறையில்
இந்த நேரத்தை கழிப்பதற்கு நம் மீது அருள் பொழிந்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்வினுடைய தலைப்பாக நான் உங்களுக்கு முன்வைக்கப் போவது என்னவென்று சொன்னால், பாவங்களின் மூலமாக அல்லாஹ் உடைய அருளை விட்டு ஒரு அடியான் தூரமாகின்றான். நன்மைகள் மூலம் அவன் ரப்பின் பக்கம் நெருங்குகின்றான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றான். என் அருமை சகோதரர்களே, நாம் நன்மைகளின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் பாவங்களின் மூலம் அவனுடைய அருளை விட்டு நாம் தூரமாகிவிடக் கூடாது. ஏனெனில் பாவங்கள் என்பவைகள் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய சாபத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தருகின்ற சில பாவங்களைத்தான் நான் இன்று உங்களுக்கு அடையாளப்படுத்தப் போகின்றேன். என் அருமை சகோதரர்களே, சாபம் என்பது எவ்வளவு பயங்கரமானது! உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மூமினுடைய சாபமே இன்னொருவனுக்கு பயங்கரமான ஒன்று. ஒரு மூமின் இன்னொருவரை, இன்னொரு சகோதரனை சபிக்கிறான். எதற்காக? அவனுக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயத்தின் காரணத்தால், அவன் மூலம் இழைக்கப்பட்ட ஒரு அநீதியின் காரணத்தால் அவன் இன்னொருவனை சபிக்கிறான் என்றால் அந்த சாபம் கூட பயங்கரமானது, இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகி தாவத்தல் மகுலூம், அநீதிக்குட்படுத்தப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலம் ஒருவன் அநீதிக்குட்படுத்தப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து சொல்கிறான், இந்த பிரார்த்தனைக்கு நான் என்னது கூடிய சீக்கிரம் இதற்கு நான் பதிலளிப்பேன், விடையளிப்பேன். என் அருமை சகோதரர்களே, இதுபோன்று பெற்றோர்களுடைய சாபம் ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு பயங்கரமானது, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தாய் பிள்ளையை சபிக்கிறார் என்றால், தந்தை பிள்ளையை சபிக்கிறார் என்று சொன்னால் இந்த சாபம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு கொடுமையானது! அப்ப எனவே அருமை சகோதரர்களே, ஒரு மூமின் தனது வாழ்வில் எப்போதும் சாபத்தை பெறக்கூடியவனாக அவனுடைய செயல்கள் அமைந்துவிடக்கூடாது. நாம் இதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பண்பை கற்றுத் தருகிறார்கள். இந்த செய்தியை சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், லா தலானு பிலானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு நீங்கள் யாரையும் சபிக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது உண்டாவதாக என்று நீங்கள் சாபமிட வேண்டாம். வலாபி ஹலபி வலாபின்னார், அவனுடைய கோபத்தை கொண்டோ அல்லது நரகத்தை கொண்டோ நீங்கள் சாபமிடக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும், ஒருவன் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டான், நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டான், அல்லது உங்களுடைய ஒரு உரிமையை மீறிவிட்டான், இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? பொறுமை காக்க வேண்டும். சில நேரங்களில் எல்லை மீறி செல்லக்கூடிய நேரங்களும் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு யாரையும் சபிக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது உண்டாகட்டும், அதே போன்று உங்களுக்கு நரகம் கிடைக்கட்டும். இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனைகளை செய்யக்கூடாது. என் அருமை சகோதரர்களே, இந்த ஒழுங்கை, இந்த பண்பை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த செய்தியை நீங்க திருமீதி போன்ற கிரந்தங்களிலே பார்க்க முடியும். முஸ்லிமுடைய ஒரு செய்தியிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யன்பகி லிஸ்ஸித்தீக் அன் யகூன லஆனன், உண்மையாளர் சாபமிடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. உண்மையாளன் யாரு? உண்மையாளன் என்றால் ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு இறை விசுவாசி. இவன் சபிக்கக்கூடியவனாக, சாபமிடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அப்ப எனவே அருமை சகோதரர்களே, முதலாவது இந்த பண்பு நம்மிடம் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலரை நீங்க எடுத்து பாருங்க, எதற்கெடுத்தாலும் சபிப்பது. அவர்களுக்குத்தான் அவன் தீனை, மார்க்கத்தை வழங்குகிறான். அவன் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது, மையுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நேர்வழியை விரும்புகிறான் என்றால், அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்ட நாடுகின்றான் என்றால் அவன் என்ன செய்கிறான்? யஷ்ரஹ் சத்ரஹூ லில் இஸ்லாம். இந்த நிகழ்வினுடைய தலைப்பாக நான் உங்களுக்கு முன்வைக்கப் போவது என்னவென்று சொன்னால், பாவங்களின் மூலமாக அல்லாஹ் உடைய அருளை விட்டு ஒரு அடியான் தூரமாகின்றான். நன்மைகள் மூலம் அவன் ரப்பின் பக்கம் நெருங்குகின்றான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றான். பெற்றோர்களுடைய சாபம் ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு பயங்கரமானது, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தாய் பிள்ளையை சபிக்கிறார் என்றால், தந்தை பிள்ளையை சபிக்கிறார் என்று சொன்னால், இந்த சாபம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு கொடுமையானது. அப்ப எனவே அருமை சகோதரர்களே, ஒரு மூமின் தனது உண்மையாளன் என்றால், ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு இறை விசுவாசி, இவன் சபிக்கக்கூடியவனாக, சாபமிடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அப்ப எனவே அருமை சகோதரர்களே, முதலாவது இந்த பண்பு நம்மிடம் இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலரை நீங்க எடுத்து பாருங்க, எதற்கெடுத்தாலும் சபிப்பது, சாபமிடுவது. நரகத்தில் பெண்கள் அதிகமாக நுழைவிக்கப்படுவதற்கு இதுவும் காரணம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. பெண்கள் நரகத்தில் அதிகம் நுழைவிக்கப்படுவதற்கு அவர்கள் அதிகம் சாபமிடுவதும் ஒரு காரணம். அப்ப பாருங்க, இது சாதாரண ஒரு விஷயமா? அப்ப நரகத்திலே தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பண்பு இது. அதே போன்று இவர்கள் இழக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. யார் சாபமிடக்கூடியவர்களாக, சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ, மறுமையில் அவர்கள் இரண்டு பாக்கியங்களை இழப்பார்கள். அவர்கள் மறுமையில இரண்டு விதமான பாக்கியங்களை இழந்து விடுவார்கள். அதில் ஒன்று என்ன? மறுமையில் அவர்களுக்கு, அதாவது பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் அவர்களிடமிருந்து எடுக்கப்படும். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, பரிந்துரை செய்வதென்ற இந்த மிகப்பெரிய பாக்கியம் மறுமையில நபிமார்களுக்கு வழங்கப்படும். அதே போன்று மூமின்களுக்கு வழங்கப்படும். அவர்களுக்கு பரிந்துரை செய்யலாம். யாருக்கு பரிந்துரை செய்யலாம்? சில நேரங்களில் நன்மைகள் குறைவின் காரணத்தால சுவர்க்கத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கும், நரகிலிருந்து நரகத்தினுடைய தண்டனைகள் குறைவதற்கும், இப்படி பல அம்சங்களில் மறுமையில ஷஃபாத் பரிந்துரை இருக்கும். அப்ப மூமின்களுக்கு பரிந்துரைக்கான சந்தர்ப்பம், அவகாசம் வழங்கப்படும். சில நேரங்கள் அவருடைய பரிந்துரை, அவருடைய நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த பரிந்துரை தேவைப்படும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் மறுமையுடைய நாள். அப்ப அந்த நாளில் யாருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் போகும் தெரியுமா? எவர்கள் உலகத்தில் அதிகம் சபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ. வாயை திறந்தாலே சாபம்தான். சிலர் பாருங்க, வாயை திறந்தாலே நாரும் என்று சொல்வார்கள். வாயை திறந்தாலே என்னது? நாரும். ஏன்? அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான வார்த்தைகள் தான் அந்த வாயிலிருந்து வெளிவரும். அவ்வளவு என்னது? மோசமான கீழ்த்தரமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், கேட்பதற்கு கூட முடியாத வார்த்தைகள். இப்படி சிலருடைய நிலை இருக்குது. அல்லாஹ் இந்த நிலையை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஏன்? மறுமையில் ஒவ்வொரு உறுப்பும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இல்லையா? மறுமையில மனிதனுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். சாதாரணமாக எல்லாம் தப்பி போக முடியாது. கண் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், காது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், நாவு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும், உடலுடைய ஒவ்வொரு உறுப்பும் விசாரணைக்கு அந்த நாளில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய வேண்டும்? அங்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும். அப்ப நமது வாயிலானே வந்தபடி பேசலாம் என்று பேசக்கூடாது. ஏன்? ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுது, ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர்கள் இந்த சாபம் இடுகின்ற பண்பை, மோசமான பண்பை வளர்த்துக் கொள்வார்களோ, அவர்கள் மறுமையில ஷஃபாத் பரிந்துரை செய்கின்ற அந்த பாக்கியத்தை இழப்பாங்க. அடுத்து என்ன பாக்கியத்தை இழப்பாங்க? மறுமையில சுஹதா, சாட்சியாளர்களாக அல்லாஹ் என்ன செய்வான்? எடுப்பான். எதற்கு? அவர்களை சாட்சியாக அல்லாஹ் ஆக்குவான். இதுவும் ஒரு உயர்ந்த சிறப்பு இல்லையா? அவர்கள் சாட்சியாளர்களாக கொண்டு வரப்படுகின்ற பாக்கியத்தையும் இழப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த பண்பு நம்மிடம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. சிலர் என்ன, எதற்கு எடுத்தாலும் சாபம் தான், வாயை திறந்தா எதற்கு என்னது? அவன் தான் பிழை, அவன் பிழை செய்திருப்பான், அவன் சம்பந்தம் இல்லாம எதையோ ஒன்றை ஏசிக் கொண்டிருப்பான், திட்டிக் கொண்டிருப்பான். இவனுடைய தவறு, இவனிடத்தில் உள்ள குறைபாட்டின் காரணத்தால் அது நிகழ்ந்திருக்கும். ஆனா சம்பந்தம் இல்லாம யாரையோ எதையோ ஏசிக் கொண்டிருப்பான், திட்டிக் கொண்டிருப்பான். பாக்குறோமா இல்லையா? ஒரு முறை இந்த செய்தியை நீங்க பாருங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு மனிதர் அவருடைய ஆடை காற்று வேகமாக வீசியதன் காரணத்தால் அவருடைய உடலை விட்டு என்னது? கொஞ்சம் அகன்று விட்டது. அவருடைய ஆடை அப்படி அகன்ற போது, அவருடைய உடலை விட்டு விலகிய போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், காற்றை சபிக்க ஆரம்பித்தார். என்ன செஞ்சிட்டாரு? காற்றை அவர் சபித்தார். இன்று கூட நாங்க சொல்றோமே, மோசமான நாள் இன்றைக்கு, என்னது இப்படி ஒரு நாள் இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் என்ன செய்வார்கள் சிலர்கள், இப்படி எல்லாம் ஒரு மூமின் பேசக்கூடாது. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க கேட்கிறாங்க, இப்படி அவர் காற்றை சபிப்பதை, காற்றுக்கு ஏசுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்மடுத்த போது சொன்னார்கள், லா தல் அன்ஹா, காற்றை நீங்கள் சபிக்காதீர்கள், காற்றை நீங்க சபிக்காதீங்க, ஃபஇன்னஹா மஅமூரா, அந்த காற்று அதற்கு அல்லாஹ் எதை கட்டளையாக பிறப்பித்தானோ அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்குது. காற்று வேகமாக வீசுதண்டா, அதான் முடிவு செஞ்சு வீசுதா, அது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேகத்தில் இந்த நேரத்தில் இப்படி வீசு என்று சொன்னால் காற்று அப்படி வீசும். அப்ப ரப்புடைய கட்டளையைத்தான் காற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க, இது நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க, வஇன்னஹு மன் லஅன ஷைஅன் லைஸ லஹு பிஅஹலின், ஒருவர் ஒன்றை சபிக்கிறார், ஒன்றை சபிக்கிறார், ஆனா அது அதற்கு தகுதியானதாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. இவர் சபிக்கிறாரு, ஆனா அதை அதற்கு தகுதியுடையதாக இல்லை என்றால் அந்த சாபம் இவர் பக்கம் திரும்பிவிடும், அது அவர் பக்கம் திரும்பிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, காற்றுக்கே இந்த நிலண்டா, பிற சகோதரனை பார்த்து ஒருத்தன் திட்டுறான், பிற சகோதரனை பார்த்து சபிக்கிறான் என்று சொன்னால் அதை விட பல மடங்கு கொடியது இது, இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொல்கிறார்கள், காற்றை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சபி. காற்று மட்டும் இல்ல, சிலர் நீங்க எடுத்து பாருங்க, நாளை சபிப்பாங்க, நேரத்தை சபிப்பார்கள், இப்படி சம்பந்தம் இல்லாம ஒவ்வொன்றையும் சபித்துக் கொண்டிருப்பார்கள். இது கூடாது. அதே போன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கவே கூடாது. பெற்றோர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அவனோட சாபம் அமைந்து விடும் என்றால் அப்ப அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பிள்ளைகளுக்கு எதிராக திரும்பிவிடும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் மிக எச்சரிக்கையாக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அடுத்ததாக இதுல நீங்க என்ன பாருங்க, ஷைத்தான் யாரு, ஷைத்தான் நமது எதிரி இல்லையா, பகிரங்க விரோதி தான் ஷைத்தான். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், அல் குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான், வ இன்ன அலைக்க லஅனத இலா யௌமித்தீன், அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், உனக்கு மறுமை நாள் வரை சாபம். அல்லாஹ் இப்படி சபிக்கக்கூடியவன் தான் ஷைத்தான், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவன் தான் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு கியாமத் நாள் வரை அது நீடித்துக் கொண்டே இருக்கும். ஏன்? அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், ஆணவம் கொண்டான், கர்வம் கொண்டான், பெருமை அடித்தான், இதனால் அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூக்கி எறியப்பட்டான். அப்ப இவன் யாரு, மறுமை நாள் வரை சாபத்துக்குரியவன், சபிக்கப்பட்டவன். என் அருமை சகோதரர்களே, பாருங்க ஒரு நிகழ்வை பாருங்க. இந்த நிகழ்வு, இந்த செய்தி அபூதாவுதுல வருது. ஒரு நபித்தோழர் என்ன சொல்றாரு, அபில் மலிஹ் அல்லது முலேஹ் என்று சொல்லக்கூடியவர், அவர் வழியாக வரக்கூடிய செய்தியில, ஒரு முறை நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வாகனத்தின் மீது நான் அமர்ந்திருந்தேன். அப்படி இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாகனம் ஒட்டகம் என்ன செய்து இடர ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்த சந்தர்ப்பத்திலே நான் சொன்னேன், ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று சொன்னேன், ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தகுல் தைஸ ஷைத்தான், ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று நீ சொல்லாதே, நீ கூறாதே. நல்லா கவனிங்க, ஷைத்தான் யாரு, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவன், மறுமை வரை அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும், குர்ஆன் தெளிவா சொல்லுது. அப்படி அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவனை ரசூலுல்லாஹி எப்படி சொல்றாங்க, நீ ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்று சொல்லக்கூடாது அப்படி என்று சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா, ஃபஇன்னக இதா குல்த தாலிக், நீ அப்படி சொன்னால் ஷைத்தான் ஒரு வீட்டை போன்று பெரிதாகி விடுவான். எப்படி, ஷைத்தான் ஒரு வீட்டை போன்று பெரிதாகி விடுவான். பெரிதாகி அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அவன் சொல்லுவான், பிகூவத்தி, எனது பலத்தை கொண்டு நான் இவனை வீழ்த்தினேன், எனது பலத்தை கொண்டு நான் இவனை வீழ்த்தினேன். அதற்கு மாற்றமாக எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, பிஸ்மில்லா என்று சொல். பிஸ்மில்லா என்று சொன்னால் ஷைத்தான் ஒரு கொசுவை போன்று சிறுமை அடைந்து இழிவடைந்து போவான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப பாருங்க, வார்த்தைகளை பிரயோகிப்பதில் இஸ்லாம் எவ்வளவு உயரிய வழிகாட்டலை கற்றுத்தருது பாருங்க. சர்வசாதாரணமாக சிலர் என்ன செய்வாங்க, ஷைத்தானை திட்டுவார்கள், ஷைத்தானை ஏசுவார்கள், ஷைத்தான் எதிரி, ஷைத்தான் விரோதி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி சொல்லாமல் நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் கற்றுத்தருகின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால் ஷைத்தான் இழிவை தழுவுவான். உதாரணமாக உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம், விருப்பம் இல்லாத காரியம் தானே, ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஒட்டகம் இடருது என்று சொன்னா அது குழப்பம் செய்தா ஒரு விருப்பம் இல்லாத காரியம், அதனால அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அசௌகரியம் ஏற்படுது, அவங்களும் அந்த ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறாங்க, அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அப்ப ரசூலு நாங்க என்ன சொல்றாங்க, அப்படி ஷைத்தான் நாசத்தை தழுவு என்று சொல்லி, ஷைத்தான் மீது நீ நாசத்தை தழுவதற்காக சாபமிடாதே, மாற்றமாக நீ பிஸ்மில்லா என்று சொல். பிஸ்மில்லா என்று சொன்னால் ஷைத்தான் இழிவடைந்து விடுவான். நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, நமது வாழ்நாள்ல, நமது வாழ்க்கையில இந்த பிஸ்மில்லா என்று சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல நாங்க சரியாக இந்த பிஸ்மில்லா என்பதை பயன்படுத்தினால் நிறைய இடங்கள்ல ஷைத்தான் இழிவையும் நாசத்தையும் தான் தழுவுவான். ஆனா நாங்க பயன்படுத்துறது கிடையாது, நாங்க என்ன செய்யறது இல்ல, அதை பயன்படுத்துறது இல்ல. உதாரணமா பாருங்க, நாங்க உணவை உட்கொள்ளும் போது பிஸ்மில்லா என்று சொல்றோம், உணவை உட்கொள்ளும் போது, உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்கிறோம். பிஸ்மில்லா என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, ஷைத்தானுக்கு அந்த உணவிலிருந்து ஒரு உணவு கவலத்தை, ஒரு மணி உணவை கூட எடுப்பதற்கு ஷைத்தானுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி இல்லை, எடுக்க முடியாது. அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு பாருங்க. பிஸ்மில்லா என்ற வார்த்தைய ஒருவர் சொல்லி உணவை உட்கொள்ள ஆரம்பித்தால் ஷைத்தானுக்கு ஒரு மணி உணவை கூட அதிலிருந்து எடுப்பதற்கு அனுமதி இல்லை, முடியாது எடுக்கிறதுக்கு. அதே நேரத்தில் அவன் பிஸ்மில்லா என்று சொல்லலன்னு வைங்க, ஷைத்தான் என்ன செய்வான், அந்த உணவுல அவனோடு கலந்து சாப்பிடுவான். அப்ப அதாவது உங்களை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போகின்ற, உங்களை நரக படுகொலிக்கு தழுகின்ற ஷைத்தானுக்கு உங்களுடைய சம்பாத்தியத்தில் உணவு போகுது. பாத்தீங்களா, உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்களுடைய உழைப்பில் யாருக்கு உணவு போகுது, ஷைத்தானுக்கு உணவு போகுது. எப்ப போகுது, நீங்க பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கவில்லை என்றால். நீங்க பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கலண்டா, சிலர் சொல்லுவாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போவதில்லை, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போவதில்லை. என்ன பிரச்சனை, அங்க பிஸ்மில்லா என்பது இல்லை, அங்கு பிஸ்மில்லா என்பது கிடையாது. பிஸ்மில்லா என்பதை சொன்னால் ஷைத்தானுக்கு அந்த உணவிலிருந்து எதையும் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த வார்த்தையோட வலிமை உங்களுக்கு தெரியுதா, இந்த வார்த்தைக்குரிய சக்தி உங்களுக்கு தெரியுதா? நீங்க எவ்வளவுதான் பாதுகாப்பு போட்டு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டாலும் ஷைத்தான் சாப்பிடுவான் உங்களோட. நீங்க பாதுகாப்பான ஒரு கோட்டை, யாரும் நுழைய முடியாது, அப்படி ஒரு பாதுகாப்பான கோட்டைக்குள்ள உட்கார்ந்து நீங்க சாப்பிட்டாலும், நீங்க பிஸ்மில்லா சொல்லலையா, ஷைத்தான் உங்களோடு சாப்பிடுவான். பிஸ்மில்லா சொல்லிட்டீங்களா, அவனுக்கு சாப்பிட முடியாது, அவனுக்கு ஒரு கவல உணவை கூட உங்கள் உணவு தட்டிலிருந்து எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வார்த்தையை நாங்க பிஸ்மில்லா என்று உணவை உட்கொள்ளும் போது சொல்ல வேண்டும் என்று நம்மளை யாருக்காக தெரியாம இருக்குதா? உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த பிஸ்மில்லா என்பத நாங்க உணவை உட்கொள்ளும் போது இதை சொல்ல வேண்டும் என்று நம்மளை யாருக்காக தெரியாம இருக்குதா? எல்லாரும் சொல்லுவோம், இல்ல தெரியும், நமக்கு சிறு பிராயத்திலே சொல்லி தந்திருக்கிறாங்க. நாம சிறு பிராயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதே இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துறோம், அதான் கேள்வி. இப்ப எல்லாருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும், எத்தனை பேர் இதை செயல்படுத்துறோம், இதை சொல்றோம், எத்தனை பேருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் நினைச்சு பாருங்க. அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இது என்னது, பரக்கத்தை ஏற்படுத்தும். எதுல, உணவுல பரக்கத், அதை சொல்வதன் மூலம் உணவில் பரக்கத் ஏற்படும் இல்லையா? எனவே அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவருடைய உணவு, ஒரு மூமினுடைய உணவு இரண்டு பேருக்கு போதுமானது, இருவருடைய உணவு நான்கு பேருக்கு போதுமானது என்று பரக்கத் எப்படி வரும்? இப்படித்தான் இந்த பரக்கத் வரும். அதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை ஒருவர் வீட்டுக்குள்ள நுழைகிறார். வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன செய்யறாரு? பிஸ்மில்லா என்று சொல்றார். பிஸ்மில்லா என்று சொல்றார். வீட்டுடைய வாயலை அடைக்கும் போது, வீட்டுடைய கதவை மூடும் போது பிஸ்மில்லா என்று சொல்றார். என் அருமை சகோதரர்களே, இதிலெல்லாம் பிஸ்மில்லா என்று சொல்லும் போது ஷைத்தான் தனது படைக்கு, தனது சகாக்களுக்கு என்ன அறிவிப்பு செய்வான்? இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குவதற்கு அவகாசம் கிடையாது, இந்த வீட்டில் உங்களுக்கு தங்குவதற்கு அனுமதி கிடையாது, அவகாசம் கிடையாது, எனவே உடனே வீட்டை காலி பண்ணுங்க. உடனே என்ன செய்யுங்க? வீட்டை காலி பண்ணி எந்த வீட்டில் எவன் பிஸ்மில்லா சொல்லாமல் நுழைந்தானோ, எந்த வீட்டுடைய வாயல் பிஸ்மில்லா சொல்லாமல் மூடப்பட்டதோ அந்த வீடுகளை பாருங்கப்பா என்று ஷைத்தான் என்ன செய்வான்? சொல்வான். அப்ப எந்த வீட்டுக்கு போவாங்க? இந்த படை, இந்த ஷைத்தானும் ஷைத்தானுடைய அடியாட்களும் பிஸ்மில்லா என்று சொல்லி எந்த வாயல்கள் மூடப்படவில்லையோ அந்த வீடுகளுக்கு சென்று இரவில் தங்குவார்கள். பாத்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷைத்தான லகும் அது, ஷைத்தான் உங்களுடைய எதிரியப்பா, அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், உங்களுடைய பகிரங்க எதிரி, பகிரங்க விரோதி. நீங்க அவனை, அதாவது சிரித்த முகத்தோடு பார்ப்பீங்களா? குறைஞ்ச அளவு உங்களுடைய, உங்களுக்கு எதிரி என்று உங்களுக்கு தெரியுது, நிரூபணம் ஆயிட்டு. உங்களுடைய பகிரங்க விரோதி, பகிரங்க எதிரி, உங்களுக்கு நிறைய அநியாயங்கள் செய்திருக்கிறான். அவன் முகத்தை நீங்க குறைந்த அளவு சிரித்த முகத்தோடு பார்ப்பீங்களா? அப்படி கூட பார்க்க மாட்டீங்க. இப்படி இருக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கொடுப்பீங்களா? ஒரு சொட்டு உணவு கொடுப்பீங்களா? வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுப்பீங்களா? ஒரு நாளும் கொடுக்க மாட்டீங்க. அப்ப எனவே அருமையான சகோதரர்களை, நாம் ஷைத்தான் நமது எதிரி என்று குர்ஆன் சொல்கிறது, அதுவும் முபீன் பகிரங்க விரோதி என்று குர்ஆன் சொல்லுது. அப்படிப்பட்ட ஷைத்தானுக்கு காலாகாலம் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட ஷைத்தானுக்கு காலாகாலம் வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். யாரு? நாம். எதனால? இந்த பிஸ்மில்லா என்பதை சொல்லாத காரணத்தால், பிஸ்மில்லா என்பதை சொல்லாத காரணத்தால். அப்ப எங்க பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதா? ஷைத்தான் குடியிருக்கிறான். வீட்டுக்குள்ள அமைதியற்ற தன்மை உருவாகுதா? ஷைத்தான் குடியிருக்கிறான். வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வருதா? ஷைத்தான் குடியிருக்கிறான் அந்த வீட்டில். முதலாவது ஷைத்தானை வெளியேற்ற வேண்டும். ஷைத்தானை வெளியேற்ற வேண்டும் என்றால் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கற்றுத்தருகின்ற வழிகாட்டல்களை நாம் பேண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தை இருக்குதானே, அது மிகவும் வலிமையான ஒரு வார்த்தை, மிகவும் சக்தி மிக்க ஒரு வார்த்தை. இதை நீங்க சொல்றதுக்கு எத்தனை நொடிகள் தேவைப்படும் நினைச்சு பாருங்க. பிஸ்மில்லா எத்தனை நொடிகள் தேவைப்படும்? ஆனா இதை சொல்றோமா? நாங்க எங்களோட வாழ்க்கையில் இதை பயன்படுத்துறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனும் மனைவியும் இல்லற வாழ்வுல, அந்த இல்லற உறவுல ஈடுபடும் போது அவங்க பிஸ்மில்லா அல்லாஹும ஜன்னிபி ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான அலாமா ரசக்தனாண்டு வரக்கூடிய அந்த துவா, இந்த துவாவை அவர்கள் சொல்வார்கள் என்றால், பிஸ்மில்லா என்பதை சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்றாங்க, பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு தான் அந்த துவாவை சொல்றாங்க. இந்த துவாவை சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அல்லாஹு தாலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிர்ணயிப்பான் என்று சொன்னால், வழங்குவான் என்றால், அந்த குழந்தை பாக்கியத்தை ஷைத்தான் தீண்டார், அந்த சந்ததியை ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு பெறும். எதன் மூலம்? இந்த துவாவின் மூலம், இந்த வார்த்தையின் மூலம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக நாம் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மார்க்கம் கற்றுத்தந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும். சிலர் நினைக்கிறோம், எப்படி ஷைத்தானை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறோம், ஆனா அதற்குரிய ஆயுதங்கள் என்ன தெரியாது. எதிரியை வீழ்த்த வேணும்டா என்ன செய்ய வேணும்? எதிரியை வீழ்த்த வேண்டும்டா அதற்குரிய தந்திரங்கள், அதற்குரிய பலம், அதற்குரிய தயாரிப்பு, அதற்குரிய ஆயுதங்கள் எல்லாம் தேவையா இல்லையா? சும்மா எதிரியை வீழ்த்த முடியுமா? அப்ப எதிரியை வீழ்த்துவதாக இருந்தால் அதற்குரிய திட்டங்கள் என்ன, அதற்குரிய தயாரிப்புகள் என்ன, அதற்கு தேவையான ஆயுதங்கள் என்ன, இதை மார்க்கம் சொல்லித்தருது. ஷைத்தானை வீழ்த்த வேண்டுமா? அதற்குரிய ஆயுதங்கள் தயாரிப்புகள் அனைத்தையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது. என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் பாருங்க, இரவுல நீங்க தூங்குறீங்க, இரவுல தூங்கும் போது ஷைத்தான் என்ன செய்யறான்? மூன்று முடிச்சுகளை உங்களோட தலையில போடுறான். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மூன்று முடிச்சுகளை தலையில் போடுகிறான். அந்த ஒவ்வொரு முடிச்சை போடும் போதும் ஒரு மந்திரத்தை அவன் சொல்கிறான். என்ன மந்திரம் அது? உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, உனக்கு நீண்ட நேரம் இருக்குது, நிம்மதியா தூங்கப்பா, இப்படித்தான் சொல்றான். என் அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த மூன்று முடிச்சுகளை நீங்க அவிழ்க்க வேண்டும். எப்படி அவிழ்க்கிறது? இது அவிழ்க்கிறதுக்கு மார்க்கம் வழிய சொல்லி தருது. என்ன செய்ய வேண்டும்? ஃபஜ்ருடைய அதான் ஒலிக்கிறதா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மிக சிறந்தது என்ற அழைப்பு வருதா, உடனே எழ வேண்டும் இல்லையா. எழுந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி ورد علي روحي واذن لي بذكره, இந்த துஆக்கள் ரசூலுல்லாஹி சொல்லி தந்த துஆக்கள். அப்ப இதெல்லாம் அவர் சொல்றார். இது அவர் சொல்லவே அவருக்கு தெரியாதுன்னு வெச்சுக்கோங்க. ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுகின்றார். எழுந்து அவர் என்ன செய்றாரு? அடுத்து வுது செய்கிறார். அடுத்து என்ன செய்றாரு? வுது செய்கிறார். வுது செய்து விட்டு தொழுகைக்கு செல்கிறார். இந்த மூன்று விஷயங்கள் நடக்கும் போது அந்த மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு விடும். ஷைத்தானுடைய சூழ்ச்சி அங்க தோல்வி அடையுது. சைத்தானுடைய சூழ்ச்சி அங்க என்ன செய்து தோல்வியை தழுவுகிறது. ஆனா இன்று நமது நிலை என்ன? முடிச்சுகளை வந்து அவிழ்க்க முடியல. அவன் போட்ட முடிச்ச அவிழ்க்கிறோமா? ஃபஜ்ரே கிடையாது. ஃபஜ்ர் என்பது கிடையாது. காலையில் ஒருவன் வேலைக்கு செல்வதற்குத்தான் எழுகின்றான். இன்னும் சிலருடைய மோசமான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஃபஜ்ர்ல எழுந்தா கூட தொழுகிறது கிடையாது. ஃபஜ்ர்ல எழுந்தா கூட தொழுவது கிடையாது. இப்படி அருமையான சகோதரர்களே, இவ்வளவு மோசமான நிலை. அப்ப இந்த இடத்துல நீங்க ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் செய்தாக வேண்டும். அடுத்து என் அருமையான சகோதரர்களே, இவனை வீழ்த்துவதற்குரிய மிகப்பெரிய அடுத்த ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஆயத்துல் குர்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹு ல இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் ஸல் லதீ யஷ்வஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹி يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இந்த ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதுறதுக்கு ஒரு நிமிடம் தேவைப்படாது. ஒரு நிமிடம் தேவைப்படாது. ஆனால் ஷைத்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷைத்தான் தான் இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஷைத்தான் தான் இதை சொல்லி கொடுத்தான். ஷைத்தான் கற்றுக் கொடுக்க எப்படி தெரியுமா? இதை நீங்க சொன்னீங்கடா, எந்த ஷைத்தானுக்கும் உங்களை நெருங்கல. இதை நீங்க ஷைத்தான் சொல்லி கொடுத்தான், ஷைத்தான் கற்றுக் கொடுக்குறான். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஷைத்தான்ட்ட அறிவு இருக்கு, ஆனா வேலை இல்லை. ஷைத்தான்ட்ட என்ன இருக்குது? அறிவு இருக்குது, ஆனா பயன் இருக்குதா? அவன் நரகத்துக்கு தான் போக போறான். அந்த படம் அவன் அப்படியே கூட்டத்தோட நரகத்துக்கு தான் போய் சேர போறான். அறிவு இருக்குது, ஆனா என்ன இல்ல, பயன் இல்ல. இன்று நம்ம நிறைய பேர பிரச்சனை அதுதான். தெரியும், ஆனா செய்யறோம் இல்ல. தெரியும், உன்னவை உண்ணும் போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் தெரியும், செய்யறோம் இல்ல. அப்ப இந்த அறிவுல பயன் இருக்குதா? எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம், ஆனா நடைமுறைப்படுத்துறோம் இல்ல, செயல்படுத்துறோம் இல்ல. என் அருமை சகோதரி, இதேதான் சைத்தான் நிலைமையும் இதுதான். அப்படித்தானே சைத்தான் என்ன நினைக்கிறான்? எனக்கு தெரியும், எனக்கு தெரிந்து எப்படி பயன் இல்லாமல் போனதோ அது போன்று நீயும் ஆக வேண்டும், அதான் விரும்புறான் சைத்தான். என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த ஆயத்துல் குர்சி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சைத்தான் என்ன சொல்கிறான்? இதை நீங்க இரவில சொன்னீங்க என்று சொன்னான். இரவில் இதை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் காலையாகும் வரை சைத்தானுக்கு உங்கள் பக்கம் நெருங்க முடியாது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கற்றுக் கொடுக்கிறான், இதை நீங்க காலையில் சொன்னால் மாலையாகும் வரை சைத்தானுக்கு உங்கள் பக்கம் நெருங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், இதை அவங்க அப்படியே வந்து ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதை உங்களுக்கு சொல்லி தந்தது வேறு யாரும் இல்ல, ஷைத்தான் தான் இதை உங்களுக்கு சொல்லி தந்தது. ஷைத்தான் வந்து ஒரு பெரும் பொய்யன் தான், ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மை. ரசூலுல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துல் குர்சி நம்ம எத்தனை பேர் பாடமாக்கி வச்சுக்கிறோம்? பாடம் இல்லையா? அதை மனநம் விட்டுக் கொண்டு அதை பார்த்து படித்தாவது அதை மனநம் விட்டுக் கொள்ள வேண்டும். ஏன் அது நீங்க காலையில் ஓதுனீங்களா, மாலை வரை உங்களுக்கு அது பாதுகாப்பு. மாலையில ஓதுறீங்களா, காலை வரை அது பாதுகாப்பு. உலகத்துல என்னென்னமோ பாதுகாப்பு மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் உண்மையான பாதுகாப்பு. அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதே போன்று பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் காலையில லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இதை வந்து ஒருத்தர் 100 தடவை சொல்றார். கொஞ்சம் நீங்க பாருங்க, இந்த திக்ர லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்குத்தான் ஆட்சி சொந்தமானது, அவன் புகழுக்குரியவன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இந்த திக்ர நீங்க 100 முறை சொல்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10-15 நிமிடங்கள் தேவைப்படலாம். ஆனா இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எத்தனை? 5 பாக்கியங்கள் கிடைக்குது. ஒருவருக்கு 5 பாக்கியங்கள் கிடைக்கும். முதலாவது என்ன? அவருடைய 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். 100 நன்மைகள் அவருடைய பெயரில் பதிவு செய்யப்படும். 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும். அதே போன்று ஷைத்தானை விட்டு மாலை வரை பாதுகாப்பு, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு மாலை வரை அவருக்கு என்ன கிடைக்கும்? பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை, சாதாரண 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை. நறுமை சகோதரர்களே, அடுத்த என்ன? அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அதை விட கூடுதலா சொன்ன ஒருவர் சிறந்ததாக முடியுமே தவிர, இல்லாட்டி அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதர். இந்த 5 பாக்கியங்கள் கிடைக்குது. அப்ப இதுல நீ எடுத்து பாத்தீங்கன்னா, ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அவனுடைய சூழ்ச்சிகளை விட்டு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில் நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற தீர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதற்கு மாற்றமாக என்ன செய்ய அவர்த பாருங்க, சில நேரங்களில் பிள்ளை வந்து ஒரு பயங்கரமான கனவு கண்டுட்டு, பிள்ளை என்ன செஞ்சுட்டு ஒரு பயங்கரமான கனவு கண்டுட்டு என்ன செய்யறது? யாராவது ஒரு மந்திரவாதியை கூட்டு போறது, யாராவது ஒரு மந்திரவாதியை கூட்டு போயிட்டு போடு ஒரு தாயத்தை ஒரு துவாவை பார்க்கறோமா இல்லையா? என்னப்ப தாயத்தை போடுறீங்க? பிள்ளை பயந்துட்டு இரவுல பிள்ளை தூக்கத்துல பயந்துட்டு பயங்கரமான கனவை கண்டுட்டு. அருமை சகோதரர்களே, இதற்கு மார்க்கம் என்ன சொல்லி தருது? அல்லாஹ்வுடைய ரசூல் இதா சொல்லி தந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் அதாவது ஷைத்தானுடைய தீங்குகள் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள், இதை சொல்லுங்கப்பா. அதே போன்று இன்னொரு துவாவும் நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊது பிகலிமாத் இல்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வைகாபிஹி வஷர்ரி இபாதிஹி வமின் ஹமஸாதி ஷயாதீனி வஅன் யஹ்துரூன், பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவனுடைய கோபத்தை விட்டும், அவனுடைய தண்டனையை விட்டும், அவனுடைய தீங்கு செய்யக்கூடிய அடியார்களை விட்டும், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பயங்கரமான கனவை கண்டீங்கன்னா நீங்க ஓதுங்க, பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க, இதுதான் பாதுகாப்பு. இதை விட்டுட்டு தாயத்தை போடுறான்னு சொன்னா அது சிறுக்கு இல்லையா? என்ன சொல்றாங்க, எவன் தாயத்தை போடுறானோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்க விட்டான். தாயத்துல தான் பொறுப்பு, தாயத்து பாதுகாக்குமா அவன? அது சும்மா ஒரு நூல், அதுல சும்மா ஒரு தகடு, இது பாதுகாக்குமா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது என்னது? தவறான அணுகுமுறை. மார்க்கம் எப்படி பாதுகாப்பை தேடுமாறு சொல்கிறதோ அப்படி பாதுகாப்பு தேட வேண்டும். நீங்க எடுத்து பாருங்க, 2 முஅவ்விதத்தை என்ற சூறாக்கள், முஅவ்விதத்தை என்ற சூறாக்கள் என்னென்ன சூறா சொல்லுங்க, என்னென்ன சூறா பாதுகாப்பை தேடுவதற்குரிய 2 சூறாக்கள் என்ன? சூரத்துல் ஃபலக், சூரத்துன்னாஸ். சூரத்துல் ஃபலக், சூரத்துன்னாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஃபலக். இந்த சூரத்துல் ஃபலக் அதாவது வைகரையினுடைய ரப்பிடம் படைப்புகளுடைய தீங்கை விட்டும், அதே போன்று இரவு மூடிக்கொள்ளும் போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும், அதே போன்று வமின் ஷர்ரி நஃபாதாத் ஃபில் உக்கத் முடித்துகளிலே ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டும், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். சூரத்துல் ஃபலக் ஓதுங்க. சூரத்துன்னாஸ் குல்லாஹு ரப்பின்னாஸ் என்ற சூரா, இதுல வந்து மனிதர்களுடைய ரப், மனிதர்களுடைய ஆட்சியாளன், மனிதர்களுடைய இறைவன், இவனிடம் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் ஹன்னாஸ் அவனுடைய தீங்கை விட்டும். அவன் மனித உள்ளங்களெல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான். இவர்கள் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். இதை விட்டு பாதுகா, இவனுடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு உள்ள சூரா. இந்த 2 சூறாவை நீங்க ஓதுனீங்கடா என்ன செய்யும்? முழுமையான பாதுகாப்பு, கண்ணீரா கந்திஷ்டியா, இதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு. இந்த சூறாக்கள் இதுதான் தீர்வு. அப்ப இந்த